திருப்பிக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் அதில் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிங்க. 6லிருந்து 10 வரை. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருத்தண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார்.
இங்க நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி அலைகள் மோதுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம விரும்பியோ விரும்பாமலோ பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். ஆனா நாம எப்படி, எந்த விதத்தில் பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய விருப்பம் எல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படியாவது பிரச்சனை தீர வேண்டும், எப்படியாவது பிரச்சனை என் வாழ்க்கையில் இருந்து அகன்று விட வேண்டும், இல்லாவிட்டால் பிரச்சனையை விட்டு நான் எப்படியாவது ஓடி இந்த பிரச்சனை என்னை தொடராத படிக்கு நான் ஏதாவது செய்வதற்கு நாம் என்ன செய்வோம், முயற்சி எடுப்போம் இல்லையா. என் வாழ்க்கையில பிரச்சனை தொடர்ந்து வருவதற்கு நாம் யாரும் விரும்புகிறது அல்ல, நாம் எவரும் விரும்பிக் கொள்ளுகிறது அல்ல. பிரச்சனை விரும்புகிற மனுஷனை நாம் இதுவரைக்கும் கண்டதும் கிடையாது. நம் வாழ்க்கையில பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லித்தான் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், ஓடுகிறோம். எல்லாரும் நாம் ஓடுகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீதிமானுக்கு வரும் துன்பம் அது அநேகமாயிருக்கிறது, அது அநேகமாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவி பாப்பா. ஆண்டவர் எண்ணுக்கிடுங்காத வாக்கு தத்துவங்களை நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார். பிரச்சனை சூழுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவதாசர்கள் தங்களுடைய பிரச்சனைகளே கிறிஸ்துவை சார்ந்து கொண்டார்கள் என்பதை கூட வேதத்திலே இருந்து அநேக இடங்களிலே நாம் கண்டு கொள்ளலாம். ஆனால் நாம் எல்லாரும் விரும்புகிறது, பிரச்சனை என்னை விட்டு நீங்க வேண்டும், அது என்னை தொடர்ந்து பிடிக்க கூடாது, அது என் வாழ்க்கையிலே அது தொடர்ந்து வரக்கூடாது என்று சொல்லி நாம் ஓடுகிறோம் இல்லையா. இதே மாதிரி தான் வேதத்திலே ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய பதில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் பார்த்த உடனே யோசித்து, ஆண்டவரே வேதத்தில் இவ்வளவு வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறேன், தேவ ஊழியர்களை பிரச்சனையின் மத்திலே நீ ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் இந்த காவியத்தில் மாத்திரம் உங்களோட பதில் கொஞ்சம் பிழையாயிருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி இந்த சம்பவத்திலே நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆகார் என்கிற பெண்மணி அங்கே அவளை நடத்தப்பட்ட விதத்திலே அல்லாவிட்டால் அவளுக்கு இருந்த பிரச்சனையின் அடிப்படையிலே அவள் இருந்த இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே அவள் வந்தாள். அவள் ஓடிக்கொண்டு போகிற இடத்திலே எங்கே ஓடுகிறாள் தெரியுமா, வனாந்திரத்தை பார்த்து அவள் ஓடிக்கொண்டு இருக்கிறாள். சில பிரச்சனைகள் மத்தியிலே எங்க போறதுன்னு சொல்லியே தெரியாது, போயும் போயும் இந்த பெண்மணி வனாந்தரத்தை பாட்டி எடுத்துக்கொண்டாள் இல்லையா. வனாந்தரத்தில் உனக்கு என்னையா இருக்கிறது, அங்கே இதைவிட பெரிய பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய வனாந்தரத்தில் உனக்கு என்ன இருக்கிறது, எதுக்குமே கிடையாது இல்லையா. அநேகர் இப்படித்தான் தமிழ்ல சொல்லுவார்கள் இல்லையா, நிலவுக்கெஞ்சி பிரதேசம் போகிற மாதிரி இல்லையா. இந்த பிரச்சனை வேணாப்பா சொல்லி ஓடுகிற ஜனம் போய் என்ன ஒரு பிரச்சனையிலே மாட்டுப்பட்டு போய் கிடைப்பார்கள் இல்லையா. ஆனா வேதத்திலே இந்த காரியத்திலே பார்க்க வேண்டிய என்ன காரியம் தெரியுமா, நீ பிரச்சனைக்கு முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நீ பிரச்சனை மத்தியிலே நின்று நீ தேவன்ல சாய்ந்திருந்து பிரச்சனையிலே ஜெயம் கொண்டு ஆக வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னா இந்த பிரச்சனை உன்னை தொடர்ந்தே பிடிக்கும். நீ இங்க இருந்து அங்க போன அங்க ஒன்று இருக்கு, அங்க இருந்த இங்க ஒன்று இருக்கு, இங்க இருந்து எங்க போனாலும் அங்க ஒன்று உன்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டுதான் இருக்கும் இல்லையா. ஆகார் என்கிற பெண்மணி அவள் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பாள், ஆண்டவரே உமக்கு விஷயமே தெரியாதப்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனை உமக்கு தெரியுமா, நான் படுகிற கஷ்டம் உமக்கு தெரியுமா ஆண்டவரே என்று சொல்லி அவள் புலம்பி இருப்பாள் இல்லையா. ஆண்டவர் சொல்லியிருப்பார், உனக்கு என்ன இருக்கிறது என்பது எனக்கு முக்கியம் அல்ல, உனக்கு என்ன இருக்கிறது என்பது எனக்கு முக்கியம் அல்ல, நான் சொல்லுகிறதை நீ செய் இல்லையா, நான் சொல்லுகிறதை ஆகாரே நீ செய், ஆனா உனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று அடுத்த காரியம். ஆகார் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார், ஆண்டவரே என் இருதயத்தை பாரும், என் பிரச்சனையை பாருமாப்பா, என் சிலுவையை பாரும் ஆண்டவரே, என் வீட்டை பாருமாண்டவர, என் குடும்பத்தை பாருமாண்டவர, ஏன் ஆண்டவர என்று சொல்லி அவை திரும்ப திரும்ப இன்றைக்கு நாமும் அதைத்தான் செய்கிறோம் இல்லையா. நாம் என்ன சொல்லுகிறோம், ஆண்டவர இதை பாருமன்ற தாவீது அநேக இடங்களில் ஜெபம் பண்ண விதங்களை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. ஆண்டவரே இப்படி இருக்கிறதப்பா, ஆண்டவரே அப்படி இருக்கிறது, ஆண்டவர நீதி செய்யும் ஆண்டவர, நியாயம் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி தாவீது ஜெபம் எல்லாம் ஒரு மாற்றமான ஜெபம் இல்லையா. அப்படி இந்த பெண்மணி புலம்பி இருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவரே என்னை பாரும், என்னை பாரும். அந்த தூதன் பார்த்து என்ன தெரியுமா கேட்டான், சரி நீ எங்க இருந்து வருகிறாய், விஷயம் இருக்கட்டுக்கும் நீ எங்க இருந்து வருகிறாய், நீ எங்க போகிறாய். இதே மாதிரி தான் யோனா இடத்துல அவங்க கேட்டாங்க, நீ எங்க இருந்துப்பா வருகிறாய் என்று சொல்லி. யோனா சொன்ன, தேவனுடைய சமூகத்தில் இருந்து நான் வருகிறேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி சொல்லி பெரிய வெட்டு விழுத்தினார் இல்லையா ஜோனா. இங்கே அதே கேள்வி ஆகாரை பார்த்து கேட்கப்படும், ஆகாரே நீ எங்க இருந்தம்மா வருகிறாய், அதற்கு அவள் பதில் கொடுக்கல, ஆனா எங்க போகிறா என்பதற்கு அவள் பதில் கொடுத்தார். எங்க எங்க போறா தெரியுமா, வனாந்திரத்தை நோக்கி போகிறேன், வனாந்திரத்தை நோக்கி போகிறேன். வனாந்திரத்தில் உனக்கு என்ன இருக்கிறது, வனாந்திரத்தில் உனக்கு என்ன இருக்கிறது, அங்கு எதுவுமே கிடைக்காது, அங்கு எதுக்குமே இல்ல. அப்படி இருக்கிற பொழுது அந்த தூதன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா, நீ திரும்ப போய், நீ திரும்ப போய் அவருடைய கைக்குள்ளே அடங்கியிரு. நீ திரும்ப போய் அவருடைய கைக்குள்ளே எப்படி இருக்கணும், அடங்கி இருக்கணும். இந்த பதில் தான் எனக்கு இதுவரைக்கும் தூக்கி வாரி போட்ட பதில் என்ன தெரியுமா. எங்கேயே ஆண்டவர் பிரச்சனையில் இருந்து என்ன செய்வார், தூக்கி எடுக்கத்தான் பாப்பா. இதுவரைக்கும் நான் வேதத்திலே பார்த்த என்ன சந்தர்ப்பங்களா இருந்தாலும் சரி, நான் உன்ன பார்க்கிறேன், நான் உன்னை எடுக்கிறேன், நான் உன்னை தூக்கிறேன், நான் உன்ன பாதுகாப்பேன் சொல்லித்தான் ஆண்டவர் பதில் கொடுத்தாரே ஒழிய, இங்க இருக்கிற பதில் என்ன தெரியுமா, நீ திரும்ப போ. எங்க போ, பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போ. எங்க, உன் ஆட்சியார் வீட்டில், நீ அங்க போய் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிரு. இது யாராலும் முடியும், இது எவராலும் செய்ய முடியும். பேசுவதற்கு இலகுமா இருக்கலாம், செயல்படுத்துவதற்கு கஷ்டமானது ஒன்று இல்லையா, செயல்படுத்துவது முடியாதது ஒன்று இல்லையா. ஆண்டவரே அவங்க என்ன கடினமா நடத்துறாங்கப்பா, அது இருக்கிறதுக்கு நீ அங்க போ, நீ அங்க போய் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிரு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, கரத்துக்குள் அடங்கி இருப்பது. அடங்கி இருப்பது என்பது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பிரச்சனையானது ஒன்றுதான். கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது என்பது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பிரச்சனையானது ஒன்றுதான் இல்லையா. ஆண்டவர் சொன்னா நீ போய் திரும்பி அங்க இருக்கணும், எங்க நான் உன்னை இருக்கிற இடத்துல இருக்க. அருமையான பெண்மணி என்ன செய்தார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அதற்கு பிற்பாடு தேவதூதன் என்ன தெரியுமா சொன்னா, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஒரு சில காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது பாருங்க. அதை நாம் செயல்படுத்த, அதை நாம் என்ன செய்யணும், செயல்படுத்தணும். ஆகாரே நீ அங்கே போய் நாட்டியாண்டு வீட்டில் நீ அடங்கி இருந்தா நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அடங்கி இருப்பது என்பது நாம் எல்லாருக்கும் கஷ்டமானது உண்டு. கீழ்ப்படிந்து இருப்பது என்பது நாம் எல்லாருக்கும் கஷ்டமானது உண்டு. ஒழுங்குக்கு நிற்பது என்பது நாம் எல்லாருக்கும் கஷ்டமானது உண்டு இல்லையா? ஆனா தேவதூதன் சொன்னார், நீ திரும்ப அங்கே போய் கீழ்ப்படிந்து அவளுக்குள்ளே அடங்கி இரு. என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பது அடுத்த பிரச்சனை, அதை நான் பார்க்கிறேன். நீ உன் கோட்டை விட்டு வெளியே வராது, நீ உன்னுடைய ஒழுங்கை விட்டு வெளியே வராது, நீ உனக்கு கொடுத்த காரியத்தை விட்டு அகலாத, நீ அந்த கட்டளை கேட்டு அதற்குள்ளே அடங்கி இருக்கணும். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இலங்கையிலே ஆடுகளுக்கு எப்படி ஒரு கட்டு போட்டிருக்கும் இல்லையா? அது எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது, அது எல்லா தோட்டங்களையும் மேயவும் கூடாது, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த கட்டு போடப்படும் இல்லையா? வேதத்திலே நம்மையும் ஆட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? கட்டுக்குள்ள நிக்காதபடினாலதான். கட்டுக்குள்ள நாம நிக்கிறது இல்லை இல்லையா? எப்பவும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்போம் இல்லையா? எப்பவும் ஏதாவது ஒன்றை சரிப்படுத்தி நுள்ளிக்கொண்டே இருப்போம் இல்லையா? இன்றைக்கு ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வரும் சொல்லி சொன்னா, நான் நம்புறேன் நீங்க நான் கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். தேவனுடைய கரத்துக்குள்ள நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஆகாருக்கு கொடுத்திருந்தார், என்ன தெரியுமா? அவள் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டுட்டான், இருந்த இடத்தை விட்டு என்ன சித்தான் அவள் புறப்பட்டு வனாந்திரத்துக்கு வந்துட்டான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், என்ன தெரியுமா? நீ திரும்ப போ, நீ திரும்ப போ, நீ திரும்ப போய் அங்கே அமர்ந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நாகார் அவளுடைய முடிவை மாற்றி அவள் அங்கே போகாம இருந்திருந்தால் தேவன் அவளை ஆசீர்வதித்திருக்க மாட்டார். நாம நம்ம முடிவுல சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தும் சொல்லிச்சுனா அவருடைய முடிவு ஆசீர்வாதமா இல்லை என்று சொல்லினா நம்முடைய முடிவிலே தான் பிழை இருக்கிறதே ஒழிய தேவனிடத்திலே அல்ல, தேவனிடத்திலே அல்ல. எப்பவும் பிழைகளை நாம் நம்மிடத்திலே தேடுகிறது கிடையாது. யாரும் பிழைகளை நம்மிடத்திலே தேடுகிறது கிடையாது. எப்பொழுதும் பிழைகளை இன்னும் ஒரு பொழுதத்திலே தேட நாம் முயற்சிப்போம். சகர்த்தமானது எல்லாரும் செயல்படுத்துகிற ஒரு காரியம். நாம் எல்லாரும் பிள்ளைகளை நம்மிடத்திலே தேடுகிறது அல்ல. ஆகார் அங்கே இருந்து புறப்பட்டது பிழையான ஒரு முடிவு. ஆகார் அவருடைய வீட்டில இருந்து புறப்பட்டது பிழையான ஒரு முடிவு. ஆனாலும் அவருடைய இரண்டாவது சந்தர்ப்பத்தை அவர் பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். இரண்டாவது சந்தர்ப்பத்தை அவள் என்ன செய்து கொண்டால்? பிரயோஜனப்படுத்திக் கொண்டாள் இல்லையா? தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க பழகிக்கொள்ளுங்க. தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒழுங்குக்குள்ளே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அடங்கி இருக்கிற பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அநேகத்தை கண்முன்பாக நாம் இழந்து விடுவோம், அநேகத்தை கண்முன்பாக நாம் இழந்து விடுவோம். தேவ ஆசீர்வாதம் ஒரு நிபந்தனையோடு எப்பவும் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே அவள் திரும்ப போய் கரத்துக்கு அடங்கி இருக்கிற பொழுது அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. எரேமியா 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 18வது அதிகாரம் அதில் 1-4 வரையும் வாசிங்க.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினால் வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை தீர்த்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான்.
தன் பார்வைக்கு விரும்பினபடி அந்த குயவன் அந்த பாத்திரத்தை இன்னும் ஒரு பாத்திரமாக வனைந்தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மண் கரத்துக்கிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. சிறுகையிலே வைத்து குயவனுடைய கரத்துக்குள்ளே என்ன செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது, வனையப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அநேக பாத்திரங்கள் விடுகிற மகாபெரிய பிழை என்ன தெரியும், வனையப்படுகிற நேரத்திலே பாத்திரங்கள் உடைந்து போகிறது. அநேக பாத்திரங்கள் தேவ சரித்திரத்திலே வேதத்திலேயும் பார்க்கிற பொழுது வனையப்படுகிற நேரத்திலே பாத்திரங்கள் என்ன செய்கிறது, உடைந்து போகிறது. பாத்திரங்கள் கரத்துக்குள்ளேயே உடைந்து போகிறது இல்லையா. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த குயவன் அந்த பாத்திரத்தை எரிந்து விடவில்லை. அந்த பாத்திரம் அந்த மண் நான் கண்டதில்லை. எந்த குயவனும் ஒரு மண்ணை இது வேண்டாதது என்று சொல்லி எரிந்து விடுகிறது. கடைசி அவன் தன் வீட்டில் இருக்கிற அந்த நிலத்திலாவது போட்டு அடித்து அந்த நிலத்தையாவது சரிப்படுத்திடுவான். மண் தள்ளிவிடப்படுகிறது அல்ல, அவன் திரும்ப இன்னும் உண்டாக வனைவதற்கு ஆயத்தப்படுத்துகிறான் இல்லையா. இந்த மண் அவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் அது பாத்திரமாக முடியும். இந்த மண் குயவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் அந்த குயவன் அது ஒரு பாத்திரமாக வனைந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொல்லிச்சினால் அது பாத்திரமாக முடியாது, அது பாத்திரமாக முடியாது, அது வெளியேறப்பட்டதாக மாற முடியாது. இன்னும் ஒருவருக்கு அது பிரயோசனம் உள்ளதாகவும் மாற முடியாது. ஏன், அது இருக்க வேண்டிய இடத்திலையும் இருக்க வேண்டிய கரத்துக்குள்ளையும் இருக்காதபடியினாலே. கரத்துக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கரத்துக்குள்ளே, ஊழிய ஒழுங்குகளுக்குள்ளே, சபை ஒழுங்குகளுக்குள்ளே நாம் நம்மளை நிறுத்தி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடங்கி இருப்பதற்கு. நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, சீலை அடைவதற்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம், குயவனுடைய கரத்துக்குள்ளே இருந்து ஒளிய வர பார்க்கிறோம் இல்லையா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்கிறோம், கரத்துக்குள்ள இருந்து வரம்புக்குள்ள இருந்து வெளியே வர பார்க்கிறோம் இல்லையா. நமக்கு கொஞ்சம் தெரிந்தா எல்லாம் தெரிந்தேன்னு சொல்லி அர்த்தமாகிறது. நாம் வேதத்தை ஒரு தடவை வாசித்துட்டா நமக்கு எல்லாம் தெரிகிறது என்று சொல்லி நம்மளை நிறுத்தி விடுகிறோம் இல்லையா. ஒரு தரிசனத்தை வைத்து விட்டா இதை விட்டால் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் வரம்பை உடைக்கிறோம் இல்லையா. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும், தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். சபை ஒழுங்குகளுக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும், தேவ ஊழியர்களுக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொல்லிச்சுன்னா நாம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைக்குள் நம்மளை நடத்தி சென்று விடுவோம். தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பதற்கு உங்களை விட்டுக் கொடுங்க. எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இல்லைன்னு சொல்லிச்சுனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் இழப்பை உண்டு பண்ணுவோம், தேவனுடைய சபைக்கு நாம் இழப்பை உண்டு பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் இழப்பை உண்டு பண்ணுவோம். அது நமக்கு தெரிகிறதோ தெரியலையோ நாம் ஏதோ ஒரு விதத்திலே அந்த காரியத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடாதிருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த நாளிலே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் இருக்கும் என்று சொல்லி சொன்னா, தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துக்குள்ளே அடங்கி இருங்க. நம் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்குகளுக்குள்ளே அடங்கி இருங்க. நமக்கு தெரிந்தபடி பேசி நமக்கு தெரிந்தபடி காரியங்களை செய்யாதபடிக்கு நம்மை எச்சரிக்கையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இல்லைன்னு சொல்லினால் தரிசனத்தை விட்டு நாம் விலகி விடுவோம். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. இந்த காரியத்தை எங்களுடைய சமூகத்திலே நான் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய கருத்துக்குள்ளே நீ உன்னை ஒப்புக்கொடு, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த அடக்கத்துக்குள்ளே உன்னை சரிப்படுத்துக்கள். அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சபைக்கு முக்கியமானது.